ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணையம் 474 கட்சிகளின் பதவியினை ரத்து செய்துள்ளது. பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலையிலும் எதிர்க்க வேண்டும் என்ற உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த கல்வியாண்டில் தமிழகத்தின் தூத்துக்குடியில் கேந்திரிய வித்யாலயா தொடங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் படிப்பு, வேலைவாய்ப்பு, தொழில் செய்வோர் டிஜிட்டல் முறையில் ஆவணங்களின் அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று வெளியுறவுத்துறை அதிகாரி திரு விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேர்தல் ஆணையம் 474 கட்சிகளின் பதிவினை ரத்து செய்துள்ளது. 6 ஆண்டுகளுக்குள் ஒரு தேர்தலிலாவது போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யாததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 808 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலையிலும் எதிர்க்க வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான தொடர்பு உலகத்திற்கே தெரிந்த விஷயம் என்று கூறினார். நேபாளத்தில் திருமதி சுஷீலா கார்கி தலைமையிலான இடைக்கால அரசை இந்தியா வரவேற்பதாக கூறிய திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமருடன் தொலைபேசி மூலம் விவாதித்ததை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்த கல்வியாண்டில் கேந்திரிய வித்யாலயா தொடங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த அவரிடம் தூத்துக்குடியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் ஏற்றுக்கொண்டதாக பிஜேபி மாவட்ட தலைவர் திரு சித்ராங்கதன் தெரிவித்துள்ளார். இதற்காக துறைமுக வளாகத்தில் 8 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்டடம் கட்டும் பணியை துறைமுக நிர்வாகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்காளர் சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி விமர்சிப்பது தேவையற்றது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் போலி வாக்காளர்களை நீக்கிய நடவடிக்கையை திரு ராகுல்காந்தி விமர்சித்ததை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பாக அவர் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். 2023 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தற்போதைய தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவது அர்த்தமற்றது என்றும், ஏனெனில் அப்போது திரு ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் பதவியில் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திரு ராகுல்காந்தி தன்னுடைய குறைகளை மறைப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக கூறியுள்ளார். தேர்தலில் தொடர்ந்து திரு ராகுல்காந்தி தோல்விகளை சந்தித்து வருகிறார் என்றும், இதனை மறைப்பதற்காகவே தேர்தல் அமைப்புகள் மீது அவர் குற்றம் சுமத்துவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஆதரவாக நாட்டு மக்கள் உள்ளனர் என்று கூறிய அவர், விவசாயிகள், பொதுமக்கள், ஏழை எளியோர் என அனைவரும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். சீக்கிய மதகுரு கோவிந்த் சிங்கின் ஆன்மீக குறிப்பேடுகள் எதிர்கால சந்ததியினருக்கு தைரியம், நேர்மை, நீதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை போதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீக்கிய பிரதிநிதிகள் இன்று தம்மை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். ஜோர் சாஹிப் மற்றும் மாதா சாஹிப் கவுர்ஜி நினைவுச் சின்னங்களை பாதுகாப்பதற்கான பரிந்துரைகளை தம்மிடம் வழங்கியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீக்கிய வரலாற்றில் இந்த நினைவுச் சின்னங்கள் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%லிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வெளிநாடுகளில் படிப்பு, வேலைவாய்ப்பு, தொழில் போன்றவற்றுக்கு தேவைப்படும் ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உரிய அனுமதியை பெறுவது எளிதாக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் கிளை செயலக தலைமை அலுவலர் திரு எஸ் விஜயகுமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இ சனத் இணையதள சேவையின் மூலம் தனிநபர் பிறப்பு, கல்வி, திருமண நிலை, இறப்பு சான்றிதழ்கள் தொடர்பான ஆவணங்கள், தொழில் நிறுவனங்களின் ஆவணங்கள் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறினார்.
இப்பொழுது கடந்த 2 வாரங்களுக்கு முன் நாங்கள் இ சனத் அப்படின்ற போர்ட்டல் மூலமா டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்றதுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. டாக்குமெண்ட் வெரிஃபை ஆன பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கிளை அலுவலகத்துல நாங்க அதை வந்து அட்டஸ்டேஷன் அல்லது அப்போஸ்டல் பண்ணி உங்களுக்கு துரிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு சேவை தான் இது. இந்த சேவையின் மூலம் எங்களிடம் பெறப்பட்ட படிவங்கள் 7 நாட்களுக்குள் எங்களின் மூலமாக தங்களுக்கு விரைவு அஞ்சலின் மூலமாக திருப்பி அனுப்பப்படும். அட்டஸ்டேஷன் 114 நாடுகள் போஸ்டல் அண்டர் ஹேக் கன்வென்ஷன் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நடைமுறை. மற்ற நாடுகள் ஹேக் கன்வென்ஷன் இல்லாத நாடுகள் வந்து அட்டஸ்டேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து வெவ்வேறு விதமான ஃபீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் 10வது ஆயுர்வேத தினம் வரும் செவ்வாய்க்கிழமை கோவாவில் நடைபெறுகிறது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், கோவாவில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிறுவனத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழா உலக அரங்கில் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளை உயர்த்துவது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைத்துள்ள பெருமை என்று கூறியுள்ளார். இந்திய பாரம்பரிய மருத்துவத்தின் வளர்ச்சி ஆரோக்கிய இந்தியா மற்றும் ஆரோக்கிய உலகம் என்ற கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு முதல் ஆயுர்வேத தினம் செப்டம்பர் 23 கொண்டாடுவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆயுர்வேதா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது என்று இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்சு சுக்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விண்வெளி பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருந்த போதிலும் உடல் ரீதியிலான பல்வேறு பிரச்சினைகளை தாம் எதிர்கொண்டதாக கூறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்க உள்ளது. ஏற்கனவே ஏ பிரிவிலிருந்து இந்தியா பாகிஸ்தானும், பி பிரிவிலிருந்து இலங்கை பங்களாதேஷும் சூப்பர் 4 தகுதி பெற்றுள்ளன. சீனா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கதம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 26-24, 21-9 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் யோகேஷை வென்றார். நவீன் சிவகுமார், பிரமோத் பகத், கிருஷ்ணா நாகர் மற்றும் உமேஷ் விக்ரம்குமார் ஆகியோரும் காலிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகன் கதம் இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ரென் ஜியாங் யூ, ஷே யூ ஹவுனன் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற 16 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா 67-66 என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்றது. ஃபெரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் சித்தான் கோண்டே, ஹர்ஷ் மற்றும் சமீர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணையம் 474 கட்சிகளின் பதிவினை ரத்து செய்துள்ளது. பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலையிலும் எதிர்க்க வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த கல்வியாண்டில் தமிழகத்தின் தூத்துக்குடியில் கேந்திரிய வித்யாலயா தொடங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் படிப்பு, வேலைவாய்ப்பு, தொழில் செய்வோர் டிஜிட்டல் முறையில் ஆவணங்களின் அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று வெளியுறவுத்துறை அதிகாரி திரு விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.